அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழ் ஓசை. டிசம்பர் மாதம் 13 தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழிசையில் முதல் செய்தி அறிக்கை. பின்னர் செய்தி அரங்கில், இஸ்லாமிய அமைப்புக்கு ஆதரவாக ட்விட்டர் தளத்தில் செயல்பட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர் பெங்களூரில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுவது குறித்த செய்திகள். பிறகு, இலங்கை ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் ஆரம்ப கட்டத்திலேயே விதிமுறை மீறல்கள் குறித்து பல புகார்கள் வந்திருப்பதாக கூறுகிறது தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு. கிழக்கிழங்கை முஸ்லிம்களின் சில கோரிக்கைகளை அரசு ஏற்றுக்கொண்டிருப்பது குறித்த செய்திகள். பிறகு, வடக்கேயுள்ள இரணைமடு குளத்தை புனரமைப்பது உள்ளிட்ட 3 முக்கிய திட்டங்களுக்கு கடனுதவி கிடைத்திருப்பது குறித்த விவரங்கள்.
இரணைமடு குளத்தை எந்தவிதமான நிபந்தனையும் இல்லாமல் தனியாக புனரமைத்தல், யாழ்ப்பாணத்திற்கு கடல் நீரிலிருந்து குடிநீரை விநியோகித்தல், மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதியிலும் யாழ் பல்கலைக்கழகத்தை அண்டிய பகுதியிலும் கழிவு வசதிகள் ஏற்படுத்தல் ஆகிய 3 திட்டத்திற்கும் சுமார் 390 மில்லியன் அமெரிக்க டாலர்கள்
ஆகியோர் நிகழ்ச்சியின் இறுதியாக நேரம் இடம்பெறும். பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை. வாசிப்பவர்கள் சதாத் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
பெருவில் கடந்த 12 நாட்களாக நடந்து வருகின்ற ஐநா பருவநிலை மாநாடு முன்திட்டமிடப்படாத 13வது நாளுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. புவி வெப்பமடைவதை தடுப்பது தொடர்பில் ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதும் முயற்சியாக இந்த நீட்டிப்பு செய்யப்பட்டிருப்பதாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்தம் ஒன்றுக்கு அருகில் வந்துவிட்டதாகவும் அதனால் கடைசி முயற்சி ஒன்று தேவைப்படுவதாகவும் இந்த கூட்டத்தின் தலைவரான பெரு அமைச்சர் மனுவேல் புல்கர் கூறியிருக்கின்றார். வளர்ந்த நாடுகளும் வளர்ந்து வரும் நாடுகளும் எந்த அளவுக்கு கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற விவகாரத்தில் பேச்சுவார்த்தையில் தேக்க நிலை ஏற்பட்டிருந்தது. நாடுகளின் நலன்கள் தங்கியிருப்பதால் விட்டுக் கொடுப்புகளை செய்ய அனைத்து நாடுகளுமே தயங்குகின்றன என்று லிமாவில் இருக்கின்ற பிபிசி செய்தியாளர் கூறுகிறார்.
அமெரிக்காவில் நிராயுத பாணியான கருப்பு இனத்தவர்கள் மீது போலீஸ்காரர்களால் அவர்கள் கொல்லப்பட்ட சம்பவங்களை கண்டித்து வாஷிங்டனில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் குதிக்க வைப்பதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. பொதுமக்களை பாதுகாக்குமாறு இவர்கள் அமெரிக்க காங்கிரஸ் நாடாளுமன்றத்தை கோர இருக்கின்றார்கள். புத்தகங்களிலும் தெருவிலும் இருக்கின்ற விஷயங்களை மாற்ற சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தேவை என்று சிவில் உரிமைச் செயற்பாட்டாளரான அல் ஷாப்டன் அவர்கள் கூறியிருக்கின்றார். இந்த வாஷிங்டன் அணிவகுப்பில் மிசோரி மாநிலத்தில் கொல்லப்பட்ட 10 வயதைச் சேர்ந்த மைக்கேல் பிரவுனின் குடும்பத்தினரும், நியூயார்க்கில் கைது செய்யப்பட்ட பொழுது இறந்து போன எரிக் கானரின் குடும்பத்தினரும் கலந்து கொள்வார்கள். இந்த மரணங்கள் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் குற்றச்சாட்டிலிருந்து விடுதலை செய்யப்பட்டமை அங்கு நாடெங்கிலும் பெரும் போராட்டங்களை தூண்டியிருக்கின்றன.
ஆப்கானிய தலைநகர் காபூலில் சிப்பாய்கள் சென்றிருந்த ஒரு பேருந்தில் நடத்தப்பட்டிருக்கின்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் குறைந்தது 7 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இந்த தாக்குதலுக்கு தாலிபான்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இன்று ஆப்கானிஸ்தானில் மற்ற பல இடங்களிலும் தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. நாட்டின் தெற்கில் இருக்கின்ற ஹெல்மண்ட் மாகாணத்தில் வெடிக்காத குண்டு ஒன்றை அப்புறப்படுத்த வந்த மூத்த நீதித்துறை அதிகாரி ஒருவர் உட்பட 12 பேரை ஆயுததாரிகள் சுட்டுக் கொன்றனர். இது தவிர காபூலுக்கு வெளியே இருக்கின்ற சர்வதேச படையணிகளின் முக்கிய தளத்தின் அருகில் நேற்று வெள்ளியன்று நடந்த ஒரு தாக்குதலில் நேட்டோ சிப்பாய்கள் இருவர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்.
உலக ஷியா முஸ்லிம்களின் வருடாந்தம் அவர்கள் கூடுகின்ற நிகழ்வு ஒன்றை ஈராக்கிய நகரான கர்பாலா ஏற்பாடு செய்திருக்கின்றது. இஸ்லாமிய அரசின் சுன்னி ஜிகாதிகளின் தாக்குதல் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் இந்த ஏற்பாடுகள் நடந்திருக்கின்றன. இந்த அர்பாயின் நிகழ்வுகளுக்காக அந்த நகருக்குள் 1.7 கோடி முஸ்லிம்கள் குவிந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். கர்பாலா நகருக்கு செல்லும் பாதைகளில் பாதுகாப்பு கடுமையாக்கப்பட்டிருக்கின்றது. 17 நூற்றாண்டில் இஸ்லாத்தின் தலைமைத்துவத்துக்கான போர் ஒன்றில் முகமது நபியின் பேரனான இமாம் ஹுசைன் அவர்கள் இறந்த பின்னர் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காகவே இந்த நிகழ்வு அனுஷ்டிக்கப்படுகின்றது. இந்த போர்தான் சுன்னி மற்றும் ஷியா வகுப்பினரிடையே பெரும் பிளவை ஏற்படுத்தியதாகும்.
இலங்கை கிரிக்கெட் அணி இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரை வென்றிருக்கிறது. கண்டி அருகே நடந்த 6வது ஒருநாள் போட்டியில் 90 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கிறது. குமாரசங்கக்காரவின் சதம் இலங்கை அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணம். ஒருநாள் போட்டி தொடரை 4-2 என்ற கணக்கில் இலங்கை வென்றிருக்கிறது. இதனிடையே ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் 48 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா தோற்றிருக்கிறது. 350 கூடுதலான ரன்களை எடுக்க வேண்டும் என்ற நிலையில் இன்று 2வது இன்னிங்ஸை துவக்கியிருந்த இந்திய அணி 315 ரன்களில் ஆட்டமிழந்திருக்கிறது.
கொரியன் ஏர் விமான நிலைய நிறுவனத்தின் தலைவரின் மகளால் அவதிக்கப்பட்டு முழந்தாரிடச் செய்யப்பட்டு விமானத்திலிருந்து பலவந்தமாக இறக்கப்பட்டது குறித்து அந்த நிறுவனத்தின் விமான சிப்பந்தி ஒருத்தவர் முதல் தடவையாக வாய் திறந்து பேசியிருக்கின்றார். சிற்றுண்டியாக மகத்தமியா விதைகளை தட்டில் இல்லாமல் ஒரு பையிலிட்டு பணியாற்றியதற்காக கொரியன் ஏர் விமானத்தின் முன்னர் மூத்த நிறைவேற்ற அதிகாரியாகவும் இருந்த ஹீத சோ என்னும் அந்த பெண் மிகுந்த ஆத்திரமடைந்து அந்த விமான சிப்பந்தியை திட்டியிருக்கின்றார். அவரை பலவந்தமாக பின்னர் விமானத்திலிருந்து இறக்கியிருக்கின்றார்கள்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் ட்விட்டர் மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முக்கிய இரு வேட்பாளர்களும் தங்களின் பிரச்சாரத்தின் வேகத்தை அதிகரித்து வரும் வேளையில் ஆளும் தரப்பு தேர்தல் விதிகளை அதிகமாக மீறி வருவதாக தமக்கு புகார்கள் வந்திருப்பதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்திருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் நமது கொழும்பு செய்தியாளர் உதயகுமார்.
ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்பு இதுவரை தேர்தல் சட்டங்களை மீறும் 107 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபட்டு வரும் கெஃபே அமைப்பு தெரிவித்துள்ளது. இதில் 32 வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அந்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரஜித் கீர்த்தி தென்னகோன் தெரிவித்தார். விசேடமாக வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த பின்பு வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்த அவர், கண்டி, புத்தளம், குர்நாகல் ஆகிய மாவட்டங்களில் கூடுதலான வன்முறை சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த வன்முறை சம்பவங்களின் பெருமெண்ணிக்கையானவை எதிர்கட்சிகளின் பொது வேட்பாளரின் ஆதரவாளர்களுக்கு எதிராகவே மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அதேபோன்று இம்முறை துப்பாக்கிகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட வன்முறைகள் அதிகரித்துள்ளதாக கூறிய ரஜித் கீர்த்தி தென்னகோன், இவ்வாறான 9 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவித்தார். ஆளும் கட்சியின் வேட்பாளரின் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு அரச சொத்துக்களை சட்டவிரோதமான முறையில் பயன்படுத்தப்பட்டு வருவதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக கூறிய ரஜித் கீர்த்தி தென்னகோன், உயர்கல்வி அமைச்சி மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை, போக்குவரத்து சபை ஆகிய நிறுவனங்களுக்கு எதிராகவே அதிகமான புகார்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறும் பதாகைகள் மற்றும் பேனர்கள் தொடர்ந்தும் வீதிகளில் காணப்பட்டு வருவதாக தெரிவித்த கெஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரஜித் கீர்த்தி தென்னகோன், இவற்றை நீக்குவதற்கு போலீசார் தயக்கம் காட்டி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். ஆயினும் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகன, சட்ட விரோதமான முறையில் பொருத்தப்பட்டுள்ள பதாகைகளை அகற்றும் நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக தற்காலிகமாக 2000 ஊழியர்களை இணைத்துக் கொண்டுள்ளதாக தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர், இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக சுமார் 50 மில்லியன் ரூபாய் வரை ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவித்தார். தேர்தல் வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக இதுவரை 25 சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகன.
கொழும்பு செய்தியாளர் கே சுதயகுமார். ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம்கள் வைத்திருக்கின்ற சில நீண்டகால கோரிக்கைகள் அரசால் ஏற்கப்பட்டிருக்கின்றன. திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளிவாசல் முஸ்லீம்களிடம் மீண்டும் கையளிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலதிக விவரங்களுடன் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவிருக்கும் இவ்வேளையில் காணி மற்றும் வாழ்வாதாரம் போன்ற பிரச்சினைகள் தொடர்பில் சாதகமான முடிவுகள் தமக்கு கிடைத்துள்ளதாக முஸ்லீம்கள் தெரிவிக்கின்றார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோத்தபாய ராஜபக்சவை அவரது அமைச்சில் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் தலைமையிலான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பிரதிநிதிகள் குழுவொன்று சந்தித்தது. இந்த சந்திப்பில் தங்களால் முஸ்லிம்கள் எதிர்நோக்கும் பொதுவான பிரச்சினைகள் முன்வைக்கப்பட்டதாக கூறுகின்றார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் முகமது ராம்லான் அன்பர்.
கரிமலைவுத்து பள்ளிவாசல் பல முறை இது சம்பந்தமாக மாண சபையிலே கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. கௌரவ முதலமைச்சரால் பல முறை அரசாங்கத்துக்கு எடுத்துச் சொல்லப்பட்டிருந்தும் அது தீர்க்கப்படாத நிலையிலே அன்றைய பேச்சுவார்த்தையின் போது எங்களுடைய கட்சியால் அது எடுத்துச் சொல்லப்பட்டு இன்று அது உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல அந்த பிரதேசத்தின் நிலவு அந்த மீன்பிடிப்பு செல்வதற்கான பாஸ் முறைகள் அங்கு நடைமுறையில் இருந்தது. அந்த பாஸ் முறைகள் இன்று நீக்கப்பட்டிருக்கின்றன. நீக்கப்பட்டு இன்று கரை வழிபாடுகள் இன்று மீனவர்களுக்காக சுதந்திரமாக சென்று செய்யக்கூடிய அளவுக்கு அங்கு சூழல் உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல ஒளியில் பகுதியிலே உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன், லைட் ஹவுஸுக்கு அருகாமையில் இருந்த வெளிச்சு வீட்டுக்கு அருகாமையில் இருந்த கடற்படை முகாம் இன்று அகற்றப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு நாங்கள் கடந்த மாநிலசபை அமைக்கப்பட்டு 2.5 வருடங்களாக இந்த அரசோடு இருந்து கொண்டு இதற்கான நடவடிக்கைகளை பெற்றுத்தர நிவாரணங்களை பெற்றுத்தரும்படி பல முறை நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வேண்டிய போது எங்களால் அதற்கான தீர்வு கிடைக்கப்படாத இடத்து இன்று அவர்களுக்கு ஒரு புதிய உணர்வு ஏற்பட்டு இந்த தேர்தல் காலங்களிலே இவர்கள் எங்களை அந்த இடத்தில் அழைத்தது என்பது எங்களுக்கு ஒரு புதிராக இருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் இந்த அரசாங்கத்திலே அங்கம் வகிக்கின்றவர்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் எங்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களால் பிடித்து வைக்கப்படுகின்ற காணிகள் அவர்களாலே விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலைமைத்துவத்தினுடைய நோக்கம். அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த தருணத்திலேயாவது சென்று எங்களுடைய அந்த காணிகளை மீட்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே தான் நாங்கள் அங்கு பேச்சுவார்த்தை செய்து அந்த காணியை மீட்பதற்கான அந்த பிரச்சனைகளை துரிதப்படுத்துவதற்காக பிரச்சனைகளை முடிவு கொண்டு வருவதற்காக நாங்கள் அந்த இடத்தில் அந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றோம்
என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் 4-5 வருடங்களாக இந்த பிரச்சனைகள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை என்றும், தற்போது ஜனாதிபதி தேர்தலில் முஸ்லிம்களின் வாக்குகளை பெறுவதற்கான முயற்சியே இந்நடவடிக்கை என்கின்றார் கிழக்கு மாகாண சபையின் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினரான முகமத் மாரூஃப் இம்ரான்.
அதாவது அன்று அவர்களுக்கு செய்ய முடியாத அந்த வேலையை இப்பொழுது இந்த அரசியலுக்காக இன்று மக்களை ஏமாற்றுவதற்காக செய்யப்பட்ட ஒரு செயலாகத்தான் நான் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். இவர்கள் இவ்வாறான விடயங்களை செய்த போதிலும் முஸ்லிம் மக்கள் அவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், வருகின்ற தேர்தலை எவ்வாறு எதிர்நோக்க வேண்டும் என்ற ஒரு தீர்த்தமான முடிவை எடுத்து விட்டார்கள். இதே போன்ற பல இங்கு கிழக்கு மாகாணத்தில் இருந்த பல விடயங்கள் இன்று அவர்களினால் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் என்னை பொறுத்த மட்டிலும் இந்த அரசாங்கம் இப்பொழுது இந்த தேர்தலை வைத்து இந்த மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கமாகத்தான் பார்க்க வேண்டும்
என்றும் அவர் குறிப்பிட்டார்.
செய்திகளை வழங்கியவர் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். வடக்கு இரணைமடு குளத்தை புனரமைப்பு செய்யும் பணி உட்பட 3 முக்கிய திட்டங்களுக்காக ஆசிய வளர்ச்சி வங்கி பெரிய அளவிலான கடனுதவி செய்ய முன்வந்திருக்கிறது. இதுகுறித்து நமது ஓனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே கிளிநொச்சி மாவட்டத்தின் பெரிய நீர்ப்பாசன குளமாகிய இரணைமடு குளத்தின் புனரமைப்பு பணிகளுக்கு நிபந்தனைகளின்றி நிதியுதவி வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி முன்வந்திருப்பதாக வடமாகாண விவசாயத்துறை அமைச்சு அறிவித்திருக்கின்றது. இந்த குளத்தை புனரமைத்து அங்கிருந்து யாழ்ப்பாணத்திற்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்று ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் முன்னர் திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகள் யாழ்ப்பாணத்திற்கு இங்கிருந்து குடிநீர் கொண்டு செல்வது சாத்தியமில்லை என்று எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். அதே நேரம் இந்த குளத்தில் யாழ்ப்பாணத்திற்கு குடிநீர் விநியோகம் செய்வதை ஒரு சாரார் ஆதரித்து அதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையிலேயே இப்போது ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இந்த நிபந்தனையற்ற நிதியுதவி பற்றிய தகவல் வெளிவந்திருக்கின்றது. இதுகுறித்து வடமாகாண விவசாயத்துறை அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
இரணைமடு குளத்தை நம்பி விவசாயம் செய்கின்ற மக்கள் தங்களுடைய விவசாய தேவைக்கு நீர் போதாமல் இருக்கின்ற பொழுது தங்களால் எவ்வாறு யாழ்ப்பாணத்துக்கு தண்ணீரை தர முடியும் என்று சொல்லி கடுமையான விமர்சனங்களை இவர்கள் முன்வைத்திருந்தார்கள். இதையொட்டி எங்களுடைய முதல்வர் அவர்களுடைய பணிப்பின் பேரில் ஒரு நிபுணர் குழுவை அமைத்திருந்தோம். அந்த நிபுணர் குழு தந்த அறிக்கை தொடர்பாக நாங்கள் ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமும் பேசியிருந்தோம். நீர்வளங்கள் வடிகால் அமைச்சுக்கும் தெரியப்படுத்தியிருந்தோம். எங்களுடைய வேண்டுகோள் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் இரணைமடு குளத்தை முதலில் புனரமையுங்கள் என்று சொல்லி கேட்டிருந்தோம். யாழ்ப்பாணத்துக்கான குடிநீர் விநியோகத்திற்கு கடல் நீரை குடிநீராக்குகின்ற திட்டத்தை பரிசீலிக்கும்படி கோரியிருந்தோம். இந்த திட்டத்தை வந்து ஆசிய அபிவிருத்தி வங்கி ஏற்றுக்கொண்டிருந்தது
என்றார் ஐங்கரநேசன் அவர்கள். இந்த திட்டத்திற்கென ஆசிய அபிவிருத்தி வங்கி வெளிநாட்டு நிபுணர் ஒருவரை அழைத்து யாழ்குட நாட்டின் பல இடங்களிலும் ஆய்வு செய்து இறுதியாக மருதங்கழனி பகுதி கடற்பரப்பு நீரை சுத்தம் செய்து யாழ்ப்பாணத்திற்கான குடிநீரை பெற்றுக்கொள்ள முடியும் என தீர்மானித்து அதற்கான நிதியுதவியை செய்யவும் அந்த வங்கி முன்வந்திருக்கின்றது.
அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் மருதங்கழனி கடற்பகுதியில் இருந்து கடல் நீரை குடிநீராக்குவது வந்து சாத்தியப்பாடு உள்ளது என்று சொல்லி அவர்கள் சமர்ப்பித்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் ஆசிய அபிவிருத்தி வங்கி தற்போது இதற்கான ஒரு இணக்கத்தை தந்தது. இரணமடு குளத்தை எந்தவிதமான நிபந்தனையும் இல்லாமல் தனியாக புனரமைத்தல், யாழ்ப்பாணத்திற்கு கடல் நீரிலிருந்து குடிநீரை விநியோகித்தல், மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதியிலும் யாழ் பல்கலைக்கழகத்தை அண்டிய பகுதியிலும் கழிவு வசதிகளை ஏற்படுத்தல் ஆகிய மூன்று திட்டத்திற்கும் சுமார் 390 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்து தற்சமயம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது
என்றார் வடமாகாண விவசாயத்துறை அமைச்சர் ஐங்கரநேசன். அவர்கள் இரணமடு குளத்தின் புனரமைப்பு வேலை திட்டத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகள் வரவேற்றிருக்கின்றார்கள்.
ஊடகங்கள் வாயிலாகத்தான் இந்த செய்தியை அறிந்து கொண்டிருக்கின்றோம். உத்தியோகபூர்வமான தகவலை தரப்பு எங்களுக்கு இதுவரைக்கும் அறிவிக்கவில்லை. இந்த சமூகம் பாதிக்கப்பட போறதுன்ற பிரச்சனையை நாங்கள் பல்வேறு தரப்பினருக்கும் எடுத்து கூறியிருந்தோம். இதனை மாகாண மத்திய அரசுகள் செவிமடுத்து இதில் கூடுதலான கரிசனை எடுத்ததன் பிரகாரம்தான் இவ்வாறான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம். எங்களுக்கு ஒரு மன நிம்மதியான ஒரு செய்தியை தருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை. ரொம்பவும் மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷகரமான செய்தியாக இருக்கின்றது
என்றார் இரணைமடு குளத்து கமக்காரர் அமைப்புகளின் சம்மேளன செயலாளர் முத்து சிவமோகன் அவர்கள். அத்துடன் இரணைமடுவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு குடிநீர் விநியோகம் மேற்கொள்வதை ஆதரித்த தரப்பைச் சேர்ந்த சுப்பையா மனோகரன் அவர்களும் மீளாய்வு செய்யப்பட்டுள்ள இந்த திட்டத்தை வரவேற்றிருக்கின்றார்.
நாங்கள் இதுல ரெண்டு வகையா பார்க்கலாம். ஒன்று, நிபந்தனை இல்லாமல் செய்கிறதுக்கு அவருடைய பெரிய மனதை நாங்கள் பாராட்டுறோம். இரண்டாவது, கமக்கார அமைப்பு சார்பில் என்ன பொறுத்தவரை நான் யாழ்ப்பாணத்தை தண்ணீர் பங்கிட்டுக் கொள்ளலாம் என்றுதான் முதலில் சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்பவும் விவசாயிகளுடைய சந்தேகங்கள் தீர்க்கப்பட்ட பின்னர் பங்கிட்டுக் கொள்வதில் இந்த தடையும் இருக்காது. அந்த அபிவிருத்திகள் செய்கிறதால விவசாயிகளின் வாழ்க்கை இருந்ததை விட இன்னும் மேன்மை அடையும். அதால இது ஒரு நிரந்த நீரை பங்கிட்டுக் கொள்ள முடியும் என்று நான் நம்புறேன்
என்றார் பெரிய பரந்தன், வலதுகரை கமக்காரர் அமைப்பின் தலைவராகிய சுப்பையா மனோகரன் அவர்கள்.
நமது உபன்யாச செய்தியாளர் மாணிக்கவாசம் அளித்த இந்த குறிப்புடன் இன்றைய இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது. அடுத்து இந்திய செய்திகள். இஸ்லாமிய அரசு தீவிரவாத குழுவை ஆதரிக்கும் பிரபலமான ட்விட்டர் கணக்கை நடத்தி வந்ததாக கருதப்படும் பெங்களூரைச் சேர்ந்த நபரை தாம் கைது செய்துவிட்டதாக காவல்துறையினர் கூறுகின்றனர். மேலதிக விவரங்களுடன் சாதாத்.
கைதாகியிருப்பது மெஹ்தி மஸ்ரூர் பிஸ்வாஸ் என்ற 24 வயது இளைஞர் என போலீசார் கூறுகின்றனர். கொல்கத்தாவிலிருந்து பெங்களூரு வந்து தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வரும் மெஹ்தி பொறியியல் பட்டப்படிப்பு படித்தவர் என்றும், இரவு பின்னேரத்தில் தனது ட்விட்டர் கணக்கில் இஸ்லாமிய அரசு பயங்கரவாத அமைப்பு பற்றி உத்வேகத்துடன் பதிவுகளை இவர் இட்டு வந்திருக்கிறார் என்றும் போலீசார் கூறுகின்றனர். அதேநேரம் இஸ்லாமிய அரசு அமைப்பின் உறுப்பினர்களுடன் மெஹ்தி நிஜமான தொடர்புகளை கொண்டிருந்தார் என்று தாங்கள் கருதவில்லை என்றும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அட் ஷாமி விட்னஸ் என்ற ஒரு ட்விட்டர் கணக்கை பெங்களூருவில் இருக்கின்ற ஒரு தனியார் நிறுவன உயரதிகாரி நடத்துகிறார் என்று பிரிட்டனில் இருந்து வரும் தொலைக்காட்சியான சேனல் 4 அண்மையில் தகவல் வெளியிட்டிருந்தது. தனது குடும்பம் மட்டும் தன்னை நம்பியிருக்கவில்லை என்றால் தானும் இஸ்லாமிய அரசு அமைப்பில் சேர்ந்திருப்பேன் என மெஹ்தி இந்த கணக்கில் கூறியிருந்ததாகவும் சேனல் 4 குறிப்பிட்டிருந்தது. சேனல் 4 தந்த தகவலை அடுத்து இந்திய போலீசார் விசாரணைகளை தொடங்கியிருந்தனர். இஸ்லாமிய அரசு அமைப்பு குறித்த தகவல்களை வெளியிட்டு வந்ததுடன் சிரியாவிலும் ஈராக்கிலும் அந்த அமைப்பு பெற்று வந்த வெற்றிகளை இந்த ட்விட்டர் கணக்கில் வெளியான பதிவுகள் சிலாகித்து வந்திருந்தன. இந்த ட்விட்டர் கணக்குக்கு 18,000 பேர் பின்பற்றுபவர்களாக இருந்து வந்தனர். இஸ்லாமிய அரசு குறித்த தகவல்களை ஆங்கிலத்தில் அறிய இந்த ட்விட்டர் கணக்கு ஒரு முக்கிய வழியாக இருந்து வந்தது. மெஹ்தி பயன்படுத்தி வந்த இந்த ட்விட்டர் கணக்கு தற்போது முடக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய அரசு அமைப்பு வெளிநாடுகளிலிருந்து புதிதாக ஆள் சேர்க்கவும் மேலை நாட்டு ஊடகவியலாளர்கள் மற்றும் தன்னார்வ பணியாளர்களை தாங்கள் சிரச்சேதம் செய்யும் காட்சிகளை வீடியோவாக வெளியிடவும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
செய்திகளை அளித்தவர் சாதாத். சென்னை அருகே இருக்கும் ஸ்ரீபெரும்புதூரில் இயங்கி வந்த நோக்கியா செல்போன் தொழிற்சாலை மூடப்பட்டதன் தொடர்ச்சியாக நோக்கியாவுக்கு மூலப்பொருட்களை தயாரித்து அளிக்கின்ற ஃபாக்ஸ்கான் என்ற தொழிற்சாலையும் தன்னுடைய செயல்பாடுகளை நிறுத்திக்கொள்ள அனுமதி கேட்டிருக்கிறது. இதனால் அந்த ஆலையில் வேலை செய்கின்ற 1,000+ அதிகமான தொழிலாளர்களின் வேலை கேள்விக்கிடமாக இருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
உலகின் முன்னணி செல்போன் உதிரிபாக உற்பத்தி நிறுவனமான ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தமிழகத்தில் உள்ள தனது தொழிற்சாலைகளில் தற்போது உற்பத்தியை தொடர முடியாத நிலையில் இருப்பதாக கூறியுள்ளது. இது தொடர்பாக வெள்ளிக்கிழமையன்று மதியம் காஞ்சிபுரத்தில் உள்ள தொழிலாளர் நல ஆணையர் அலுவலகத்தில் துணை ஆணையர் முன்னிலையில் நிறுவனத்தைச் சார்ந்தவர்களும் தொழிற்சங்கங்களைச் சார்ந்தவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இதுகுறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய காஞ்சிபுரம் மாவட்ட தொழிலாளர் நல துணை ஆணையர் தர்மசீலன், ஆலையை தொடர்ந்து நடத்த முடியாதது குறித்து ஃபாக்ஸ்கான் நிர்வாகம் தெரிவித்ததாகவும் தொழிற்சங்கங்கள் ஆலையை தொடர்ந்து நடத்த வேண்டுமென கோரியதாகவும் தெரிவித்தார். ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தை பலமுறை தொடர்பு கொண்ட போதும் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக பேச யாரும் முன்வரவில்லை. இந்த நிலையில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட ஃபாக்ஸ்கான் ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் முத்துக்குமாரிடம் பேச்சுவார்த்தையின் விவரங்களை கேட்டபோது,
தொழிற்சங்கம் தொழிலாளர்கள் விரும்பினால் விஆர்எஸ் அறிவிக்கிறோம் அப்படிங்கறது அவங்களுடைய ஸ்டாண்ட். இதுதான் அவங்க சொன்னாங்க. எங்க தரப்புல இருந்து இதை வந்து நாங்க ஏத்துக்கல. நோக்கியா விட மிகப்பெரிய நிறுவனம் தான் ஃபாக்ஸ்கான். அப்படிப்பட்ட உற்பத்தியை வந்து வியட்நாம்ல இருந்தும் மற்ற இடங்கள்ல இருந்தும் ஃபாக்ஸ்கான் இங்க வாங்கி இந்த தொழிலாளிகளுக்கு வேலை வாய்ப்பு தரலாம். அதாவது இதுக்கு விஆர்எஸ் மட்டும் நாங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாங்க சொல்லிட்டோம். ரெண்டாவது, அவங்க சொன்ன காரணம், இது வந்து முழுக்க முழுக்க வந்து பேசிக் மாடல். நோக்கியா ஆரம்பத்துல தயாரிக்கப்பட்ட அடிப்படை மாடலுக்கான இயந்திரங்கள் தான் எங்ககிட்ட இருக்கு. இப்ப வந்து ஸ்மார்ட் போன் மாதிரி வந்திருக்கக்கூடிய பின்னணியில அதுக்கான இயந்திரங்கள் எங்ககிட்ட இல்லைனாங்க. நீங்க அதெல்லாம் மாத்தி அமைக்கலாம், அதுக்கு பெரிய பணம் தேவைப்படாது. ஏராளமான கம்பெனிகள் இப்ப இருக்கிறாங்க, நோக்கியா மட்டும் இல்ல, அதை யூஸ் பண்ணலாம் சொன்னோம். அவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. இந்த பின்னணியில் இரண்டு கருத்தையும் கேட்ட அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 100 தொழிலாளிகளுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் என்கிற முறையில் அரசு அனுமதி இல்லாமல் தொழில் தகராறு சட்டத்திற்கு எதிராக ஐடியா எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க கூடாது. இருக்கிற நிலைமை இப்படி பராமரிக்கிறதுக்கு வருகிற 18ஆம் தேதி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்கிற முறையில இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது
என்று கூறினார். நோக்கியா செல்போன் தொழிற்சாலை ஸ்ரீபெரும்புதூரில் அமைக்கப்பட்ட பிறகு அதற்கு உதிரி பாகங்களை தயாரித்து வழங்கும் வகையில் ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலை ஸ்ரீபெரும்புதூரில் 2006 850 கோடி ரூபாய் முதலீட்டில் துவக்கப்பட்டது. 3 யூனிட்டுகள் இங்கே அமைக்கப்பட்டன. துவக்கத்தில் 8,000 பேர் வரை பணியாற்றிய ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலையில் தற்போது வெறும் 1,306 பேர் மட்டுமே பணியாற்றி வருகின்றனர். 189 தொழில்நுட்ப பணியாளர்களும் தற்போது பணியில் இருந்து வருகின்றனர். தற்போதும் தொழிற்சாலையில் உற்பத்தி தொடர்ந்து வருவதாக தொழிற்சாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன் அளித்த இந்த குறிப்புடன் இன்றைய இந்திய கண்ணோட்டம் நிறைவடைகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்ததாக ஒரு சர்வதேச குறிப்பு. திபெத்தியர்களின் ஆன்மீக தலைவரும் நோபல் பரிசை வென்றவருமான தலாய் லாமாவை சந்திக்க பாப்பரசர் மறுத்திருக்கின்றார். சீனாவில் கத்தோலிக்க சமயம் வேகமாக வளர்ந்து வருகிறது. இருந்தும் சீனாவுக்கும் வாத்திகனுக்கும் இடையே பல அடிப்படை வேறுபாடுகள் இருக்கின்றன. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் சீவகன்.
தற்பொழுது ரோம் நகர் வந்திருக்கின்ற திபெத்தியர்களின் ஆன்மீக தலைவர் தலாய் லாமாவை பாப்பரசர் பிரான்சிஸ் சந்திக்கப் போவதில்லை என்று வேட்டிகான் தெரிவித்திருக்கின்றது. பாப்பரசர் பிரான்சிஸை சந்திக்க தலாய் லாமா விருப்பம் தெரிவித்து சந்திப்பு ஒன்று கோரியிருந்தார். சீனாவுடன் தற்பொழுது நிலவுகின்ற நுட்பமான நிலைமை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக வேட்டிகான் தெரிவித்திருக்கின்றது. தலாய் லாமா மீது பாப்பரசர் பெரும் மதிப்பு வைத்திருக்கிறார் என்றாலும் கூட இந்த முடிவு தெளிவாக புரியக்கூடிய காரணங்களுக்காக எடுக்கப்பட்டிருப்பதாக வேட்டிகானுக்காக பேசவல்ல ஒரு அதிகாரி தெரிவித்திருக்கிறார். பாப்பரசர் பிரான்சிஸை சந்திக்க முடியாமல் போனது குறித்து தான் ஏமாற்றம் அடைவதாக தெரிவித்திருக்கின்ற தலாய் லாமா, ஆனால் தன்னால் ஏதும் சிக்கல்கள் ஏற்படுவதை தான் விரும்பவில்லை என்று இருக்கின்றார். சீனாவின் உள்ளே கத்தோலிக்க திருச்சபையை யார் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்பது குறித்து வேட்டிகானுக்கும் சீனாவுக்கும் இடையே முரண்பாடுகள் நிலவுகின்றன என்று நோக்கர்கள் கூறுகின்றார்கள். அதிகாரப்பூர்வமாக சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சீன கத்தோலிக்க சமூகத்தில் சுமார் 12 மில்லியன் பேர் இருக்கின்றார்கள். ஆனால் அதிகாரப்பூர்வமற்ற வகையில் வேட்டிகானுக்கு விசுவாசமாக இன்னும் பெருந்தொகையிலான கத்தோலிக்கர்கள் சீனாவில் இருக்கின்றார்கள். அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற திருச்சபையும் தலைமறைவாக இயங்குகின்றது. ஆனால் ஆயர்கள் நியமனத்தில் இந்த இரண்டு தரப்புகளில் எந்த தரப்பு திருச்சபைக்கு இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் இருக்க வேண்டும் என்பதில்தான் சீனாவுக்கும் வத்திக்கானுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன. உண்மையில் சீன கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களை விட அதிகமான அளவுக்கு சீனாவில் கத்தோலிக்கர்கள் இருக்கின்றார்கள். 2030 சீனாவில் உலகின் ஏனைய எந்த நாட்டையும் விட அதிகமாக கத்தோலிக்கர்கள் இருப்பார்கள் என்றும் கூறப்படுகின்றது. 7ஆம் நூற்றாண்டு முதலே சீனாவில் கிறிஸ்தவ மதம் இருந்து வருகின்ற போதிலும் அதன் மீது கடுமையான கட்டுப்பாடும் அங்கே நிலவி வருகின்றது. தலாய் லாமாவை சந்திப்பதில்லை என்ற பாப்பரசரின் முடிவு பயத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டதல்ல என்று கூறியிருக்கின்ற வத்திக்கான அதிகாரி, இது ஏற்கனவே பல தொல்லைகளை சந்தித்த மக்களுக்கு மேலும் தொல்லைகள் ஏற்படுவதை தவிர்க்கும் நோக்கத்திலானது என்றும் கூறியிருக்கின்றார். நோபல் அமைதி பரிசை 1989 பெற்ற தலாய் லாமா இப்பொழுது ரோமில் நடக்கின்ற நோபல் அமைதி பரிசு பெற்றவர்களின் மாநாடு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றார். இந்த மாநாடு தென்னாப்பிரிக்காவில் நடப்பதாக இருந்தது. ஆனால் தென்னாப்பிரிக்கா தலாய் லாமாவுக்கு விசா தர மறுத்த பின்னர் இந்த மாநாடு ரோமுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த மாநாட்டுக்கு வீடியோ செய்தி ஒன்றை பாப்பரசர் அனுப்புகின்றார். கடைசியாக தலாய் லாமா 2006 தான் அப்போதைய பாப்பரசர் பெனடிக்டை சந்தித்திருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
சிவன் தொகுத்தளித்த இந்த செய்தியுடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி நேயர் நேரம் பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சிவகன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேய நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சிவகன். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் நமது அலைவரிசை சிவகங்களை ஒருமுறை தரலாமே சிவகன்.
ஆம், பிபிசி தமிழோசை வானொலி நிகழ்ச்சிகளை சிற்றலைவரிசைகள் மூலம் கேட்கின்ற நேயர்கள் மறு அறிவித்தார்கள் வருகின்ற வரை எமது சிற்றலைவரிசைகளான 25 மீட்டரில் 11,965 கிலோஹெர்ட்ஸிலும் 31 மீட்டரில் 9,855 கிலோஹெர்ட்ஸிலும் 41 மீட்டரில் 7,600 கிலோஹெர்ட்ஸிலும் கேட்க முடியும்.
சரி, இனி கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சல்களுக்கு செல்லலாமே சிவன்.
ஆம், மலாலா மற்றும் சத்யார்த்திக்கு நோபல் அமைதி பரிசு வழங்கப்பட்டது பற்றிய செய்தி குறித்து எழுதுகின்ற வேலூர் காட்பாடி நேயர் சாரதி ராதாகிருஷ்ணன் டிசம்பர் 10 செய்தியரங்கில் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற பாகிஸ்தான் சிறுமி மலாலாவுக்கும் இந்தியாவின் டெல்லி பகுதியில் வசிக்கும் கைலாஷுக்கும் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் பள்ளி மாணவி மலாலா தனக்கு கிடைத்த பணத்தை சிறுமிகள் பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கு செலவிடப் போவதாகவும் அறிந்தோம். இந்த சிறுவயதில் இவர் செய்கின்ற உயர்ந்த சேவையையும் அதற்கான மனப்பான்மையையும் நாங்கள் பாராட்டியே ஆக வேண்டும் என்று அவர் எழுதியிருக்கின்றார்.
மதுரை நேயர் சண்முக சுந்தரம் எழுதும் மின்னஞ்சலில், இந்திய இலங்கை கடலிலே ஆண்ட்ராய்டு கைபேசி மூலம் அரிய மென்பொருள் தயாரித்த தூத்துக்குடி பொறியாளர் ரெசிங்டன் அவர்கள் போற்றுதலுக்குரியவர். எழுத்தறிவில்லாத மீனவர்களுக்கு இணைய தொடர்பின்றி ஒலி மூலமும் எழுத்து மூலமும் தகவல் அறிய செய்வது சவாலான ஒரு விஷயம். இது குறித்து வியப்படைகிறேன் என்கிறார்.
உடை அணிவது பற்றிய சர்ச்சை குறித்து எழுதுகின்ற ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியம், பெண்கள் பொது இடங்களில் பாரம்பரிய உடைகளை அணிய வேண்டும் என்பதில் என்ன தவறு? சிலர் கவர்ச்சியாகவும் மது போதைப் பொருட்களை பயன்படுத்துவதையும் நாகரிகமாக கருதுகின்றார்கள். எப்படியும் வாழலாம் என கருதி நமது பண்பாடும் கலாச்சாரமும் போற்ற தகுந்தவை என்பதை மறக்கக்கூடாது என்று எழுதியிருக்கிறார்.
ஹாங்காங் போராட்டங்கள் பற்றி எழுதும் மனம்புண்டு தட்சிணாமூர்த்தி, சீனா தேர்தலை நடத்த ஒத்துழைக்கிறது, தேர்தல் முறையே வேண்டாம் என்று கூறவில்லை. தனது குழு பரிந்துரைத்த வேட்பாளர்களில் ஒருவரை தேர்ந்தெடுங்கள் என்று கூறுவதில் என்ன தவறு? யுக்ரைனில் போராடியவர்கள் ஐரோப்பிய யூனியனோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்றனர். ஆனால் அதனால்தான் பிரச்சனையே ஏற்பட்டது. தியானான்மென் சதுக்க விளையாட்டு வம்பில் முடிந்தது போல ஹாங்காங் விளையாட்டும் வினையாய் முடியலாம் என்கிறார்.
முன்னே நாள் உச்சநீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணாயரின் மறைவு குறித்து எழுதுகின்ற காயல்பட்டினம் நேர் மக்கி நுகுத்தம்பி, திரு கிருஷ்ணாயர் அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்ற செய்தி கேட்டு அதிர்ச்சியடைந்தேன் என்று சம்பிரதாயமாக நான் சொல்ல விரும்பவில்லை. 100 நிறைவாக வாழ்ந்து எந்த சலனமும் இல்லாமல், எந்த சஞ்சலமும் இல்லாமல், எந்த மனக்குறையும் இல்லாமல் தான் வழங்கிய தீர்ப்புகளால் மனநிறைவு பெற்று மக்கள் மதிப்பையும் பெற்று மறைந்திருக்கின்றார். ஒவ்வொரு வழக்கறிஞரும் ஒவ்வொரு நீதிபதியும் இவரை போல தீர்ப்புகள் வழங்கினால் வாதாடினால் அவர்களுக்குள் நீதிபதி கிருஷ்ணய்யர் வாழ்வார். எனவே மறைந்த கிருஷ்ணய்யர் அவர்களுக்கு நிறைவான அஞ்சலி என்று இருக்கின்றார்.
முஸ்லீம் விவாகரத்து முறை சர்ச்சை பற்றிய செய்தி குறித்து எழுதும் திருச்சி நேயர் AM நஜ்முல் ஆரிஃபின், முத்தாலக் முஸ்லீம் விவாகரத்து முறை ஒழிய புதிய சட்டம் தேவை என்ற இந்த பிரச்சனையில், இஸ்லாத்தின் ஷரியத் சட்டத்தின்படி முத்தாலக் முறை நடைமுறையில் உள்ளது. முஸ்லீம் மகளிர் இயக்கத்தின் தமிழ்நாடு அமைப்பாளர் ஜெய்ஃபுன்னிசா ரியாஸ் பாபு அவர்கள் முத்தாலக் சட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்று கூறியது இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளும் விஷயமல்ல. ஷரியத் சட்டத்தில் தலையிட எந்த அரசுக்கும் உரிமை கிடையாது என்கிறார்.
பழங்குடியினர் பகுதியில் கல்வி மருத்துவ நிலை பற்றிய செய்தி பற்றி எழுதுகின்ற வேலூர் நேயர் JD மூர்த்தி, கல்வியில் பரவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை என்பது பாரதியின் பாட்டோடு நின்றுவிட்டது. பழங்குடியினர் பகுதிகளில் தங்கி ஆய்வுகளை தொடர்ந்தால் இன்னும் பல அவலங்கள் தெரியும். தரமற்ற கல்வியும் தரமற்ற மருத்துவமும் இல்லாது போனாலும் தேர்தல் வருகின்ற பொழுது தகுதியற்றவர்களுக்கு தானே வாக்களிக்கின்றார்கள் இவர்கள் என்றெழுதியிருக்கின்றார்.
முகநூல் முடக்கத்திற்கான விதிகள் மாற்றப்பட வேண்டும் என்ற தலைப்பில் லண்டன் பல்கலைக்கழக ஊடகத்துறை ஆய்வாளர் முரளி சண்முகவேல் அவர்களின் செவ்வி குறித்து கருத்து எழுதியிருக்கும் ஜெர்மனியைச் சேர்ந்த சிவம், தனக்கும் இதுபோன்ற ஒரு அனுபவம் ஏற்பட்டதாக கூறியிருக்கிறார். ஒரு சம்பவத்தின் போது தனது கணக்கை முடக்கிய முகநூல் நிறுவனம் அந்த கணக்கை சமூக பக்கமாக பயன்படுத்துமாறு கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
ரஜினியை விமர்சித்ததால் முகநூல் கணக்கு முடக்கப்பட்டதா என்ற எமது செய்தி குறித்து கருத்து எழுதியிருக்கின்ற முல்லை மதி என்னும் நேயர், நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வேண்டாம் என்பது எனது கருத்து. தமிழ்நாட்டில் தகுதியுள்ள இளைஞர்கள் இருக்கின்றார்கள் தானே என்று குறிப்பிட்டிருக்கிறார்.
தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்படுவதாக வந்த செய்தி குறித்து கருத்து எழுதியிருக்கும் சமுத்ரா சுதா எனும் நேயர், அங்கே ஸ்ரீலங்காவில் தான் இந்த பிரச்சனை என்றால் தமிழ்நாட்டிலுமா என்று கேட்கிறார்.
தமிழகத்திற்குள் கடத்தி வரப்படுகின்ற தங்கத்தின் அளவு அதிகரிப்பதாக தமிழோசையில் ஒளிபரப்பான செய்தி குறித்து கருத்தெழுதியிருக்கின்ற ரவி சந்திரன் என்னும் நேயர், இது சுங்கத்துறையில் இருக்கும் ஓட்டையை காண்பிக்கின்றது என குறிப்பிட்டிருக்கின்றார்.
பிரான்சில் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்தின் மீது விழுந்தது பற்றிய செய்தி குறித்து எழுதும் காமராஜ் எனும் நேயர், பட்டகாலிலேயே படும் என்று தன்னுடைய கவலையை கூறியிருக்கிறார்.
இதே செய்தி குறித்து கருத்தெழுதியிருக்கின்ற சங்கீத் விஜயகுமார், விபத்துக்கான காரணம் கண்டறியப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்.
நாத்திகர்களுக்கு அரசுகளால் தொல்லை தரப்படுவதாக வந்திருக்கும் புதிய அறிக்கை குறித்த செய்தி பற்றி எழுதும் ஜெய் சரவணா, ஒருவரை மதம் மாற்றுவதற்கான முதல் வழி அவரை மத சார்பற்றவராக மாற்றுவதுதான் என்று கூறியிருக்கிறார்.
கல்வியின் பொன்னியின் செல்வன் கதை 2D அனிமேஷன் படமாவதாக வந்த செய்தி குறித்து எழுதியிருக்கின்ற ராமசாமி பொன்னுச்சாமி அவர்கள், நல்லது கல்வி அவர்களுக்கு எங்களது அஞ்சலிகள் எழுதியிருக்கின்றார்.
திருப்பதியில் தமிழக பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் குறித்து அரசியல் தலைவர்கள் கண்டனம் என்ற செய்தி பற்றி எழுதியிருக்கின்ற சங்கீத் விஜயகுமார், காவல்துறையின் செயல்பாடு கண்டிக்கத்தக்கது, ஒவ்வொரு தனி மனிதருக்கும் பாதுகாப்பை உறுதி செய்வது காவல்துறையின் பொறுப்பாகும் என்று கூறியிருக்கிறார்.
சித்திரவதை முறைகளை அனுமதித்த அமெரிக்க அதிகாரிகள் மீது வழக்கு தொடுக்க ஐநா கோரிக்கை என்ற செய்தி குறித்து கருத்தெழுதியிருக்கின்ற திருச்சி ரவிச்சந்திரன் எனும் நேர், தனது சுயநலத்துக்காக வளைகுடா நாட்டை சுடுகாடாக மாற்றி அவர்களை இன்று தீவிரவாதிகளாகவும் மாற்றிவிட்டார்கள் மேலாதிக்க நாடுகள். குவாண்டனாமோ சிறையில் அப்பாவிகள் பட்ட சித்திரவைகள் சொல்லில் அடங்காது. ஐநா நடவடிக்கை எடுப்பதாக சொல்வதெல்லாம் நம்பும்படியாக இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்.
நேரமாகிவிட்டது சீவகன். இத்துடன் இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே.
நேர் நேரம் கேட்டீர்கள். இனி தலைப்புச் செய்திகள்.
பெருவில் கடந்த 12 நாட்களாக நடந்து வருகின்ற ஐநா பருவநிலை மாநாடு முன்திட்டமிடாதப்பட வகையில் மேலும் ஒரு நாளைக்கு நீடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் சிப்பாய்கள் சென்றிருந்த பேருள் நடத்திய தற்கொலை தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.